அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன் மற்றும் சங்கீதராஜன். இந்தோனேஷியா கடற்படை பகுதியை ஒட்டிய பகுதியில் கிடைத்திருக்கும் விமானத்தின் உடைந்த பாகங்கள் கடந்த ஞாயிறன்று காணாமல் போன தனது விமானத்தின் பகுதிகள்தான் என்று ஏர் ஏசியா நிறுவனம் உறுதி செய்துள்ளது. அந்த விமானத்தில் 162 பேர் பயணித்திருந்தனர். விபத்து ஏற்பட்ட இடத்திலிருந்து பல சடலங்கள் மீட்கப்பட்டு வருகிறது. இந்தோனேஷிய அதிபர் ஜோக்கோ விடோடோ விபத்து நடந்த இடத்தை விமானம் மூலம் பார்வையிட்டார்.
தமது விமானம் விபத்துக்குள்ளானமை தம்மை பேரதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது என்று ஏர் ஏசியா நிறுவனத்தின் உரிமையாளர் டோனி பெர்னாண்டஸ் கூறியிருக்கிறார். பயணிகளின் உறவினர்களுக்கு தான் உதவி வழங்குவார் என்றும் அவர் உறுதியளித்தார். இதற்கு முன்னர் பயணிகளின் சடலங்கள் கடலில் மிதப்பது போன்ற தொலைக்காட்சி ஒன்றில் காட்டப்பட்ட போது இந்தோனேஷியாவின் சுரபாயா விமான நிலையத்தில் குழுமியிருந்த உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதார்கள். அவர்கள் ஒருவர் மூர்ச்சியடைந்து நோயாளி தூக்குப்படுக்கையில் தூக்கிச் செல்லப்பட்டார். இந்த படங்களை தொலைக்காட்சியில் காட்டியமைக்காக தொலைக்காட்சி நிறுவனம் பின்னர் மன்னிப்பு கோரியிருந்தது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
ஏட்ரியாட்டிக் கடலில் கடந்த ஞாயிறன்று ஏற்பட்ட புயலால் அங்குள்ள சொகுசு கப்பல் ஒன்றில் தீப்பிடித்ததால் ஏற்பட்ட விபத்தில் இன்னும் பல சடலங்கள் கண்டெடுக்கப்படலாம் என்று இத்தாலிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுவரை 10 பேர் இறந்துள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. விபத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட பலர் ஐரோப்பாவுக்கு வரவேண்டும் என்ற நோக்கில் அந்த கப்பலுக்குள் முறையான ஆவணங்கள் இன்றி ஒளிந்து வந்த ஆப்கன் அகதிகள் என்பதால் எத்தனை பேர் கப்பலில் இருந்தார்கள், எத்தனை பேர் காணவில்லை என்பது தொடர்பான சரியான எண்ணிக்கை இன்னமும் இல்லை என்று இந்த வழக்கின் விசாரணை அதிகாரி தெரிவித்துள்ளார்.
கிரீஸ் நாட்டுக்கு சொந்தமான கோஃபு தீவுக்கு அருகில் நிற்கும் பொதிகள் சுமக்கும் கப்பல் ஒன்றிலிருந்து விடுக்கப்பட்ட அவசர உதவி கோரிக்கை ஒன்றில் தமது கப்பலில் ஆயுததாரிகள் சிலரும் இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பதாக கிரீஸ் நாட்டு ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன. இந்த கப்பலில் உள்ள நூற்றுக்கணக்கான பயணிகளோடு சட்டவிரோத குடியேற்றக்காரர்களும் காணப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மொல்டோவா நாட்டு கொடி பறந்து கொண்டிருக்க பயணம் செய்யும் இந்த கப்பலின் பெயர் ப்ளூ ஸ்கை எம் என்பதாகும். இந்த கப்பல் இருக்கும் இடத்தை நோக்கி கிரீஸ் நாட்டு போர்க்கப்பல் ஒன்றும் கிரீஸ் உலங்கு வானூர்திகளும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. குரேஷியா நாட்டின் ரிஜேக்கா துறைமுகத்திற்கு போய்கொண்டிருக்கும் இந்த கப்பல் திடீரென்று பயண திசை திருப்பப்பட்டு தெற்கு இத்தாலி நோக்கி போய்கொண்டிருப்பதாக விண்கோள் தகவல்கள் காட்டுகின்றன.
பிபிசி தமிழோசையின் முழு நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமும் bbctamil.com என்ற இணையதளத்தின் மூலமும் கேட்கலாம்.
சீனாவின் அரசியலமைப்பு குறித்து ஆவணப்படம் தயாரித்தமைக்காக சீன திரைப்பட இயக்குநர் ஒருவருக்கு அந்நாட்டு நீதிமன்றம் ஓராண்டு கால சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. ஷென் யோங் பிங் என்ற அந்த இயக்குநர் அந்த திரைப்படத்தை தயாரிக்க அதிகாரப்பூர்வ ஒப்புதல் பெறாமல் பணியாற்றினார் என்றும் இது ஒரு சட்டவிரோதமான வியாபாரம் என்றும் அவர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் அரசியலமைப்பு அதன் குடிமக்களுக்கு பல உரிமைகளை அளித்தாலும் அந்த உரிமைகளை மக்கள் பயன்படுத்த அரிதாகத்தான் அனுமதி அளிக்கப்படுவதாக அங்கிருக்கும் செய்தியாளர்கள் கூறுகின்றனர்.
ஈராக்கின் தலைநகர் பாக்தாத்துக்கு வடகிழக்கே உள்ள நகர் ஒன்றை ஈராக்கிய ராணுவத்தினரும் அவர்களுக்கு ஆதரவான வன்மவாதிகளிடமிருந்து மீட்டிருப்பதாகவும் IS வன்மவாதிகள் சுமார் 300 பேரை கொன்றிருப்பதாகவும் ஈராக்கிய பாதுகாப்பு படையினர் கூறியிருக்கிறார்கள். இந்த தகவல்கள் தனிப்பட்ட முறையில் உறுதிப்படுத்தப்படவில்லை.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
சீன அரசாங்கம் அந்நாட்டில் ஜிமெயில் மின்னஞ்சல் சேவைக்கு விதித்திருப்பதாக கூறப்படும் தடை தொடர்பில் அமெரிக்க அரசாங்கம் கவலை தெரிவித்துள்ளது. தகவல் சார்ந்த பொருளாதாரம் மற்றும் சமுதாயத்தை உருவாக்க விரும்புவதாக கூறும் சீனா இதுபோன்ற ஊடக தணிக்கைகளை கூறும் சீனாவுக்கு இதுபோன்ற ஊடக தணிக்கைகள் பொருத்தமற்றது என்று அமெரிக்க அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார்.
ஹாலிவுட் திரையுலகில் சிறந்த நடிகைக்கான விருது ஆஸ்கர் விருதை 2 அடுத்தடுத்து பெற்ற மூத்த ஹாலிவுட் நட்சத்திரம் லூயிஸ் ரெய்னர் அவர்கள் லண்டனில் காலமானார். அவருக்கு வயது 104.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.